சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை April 23, 2023. தலைப்பு: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. கொரிந்தியர். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபிரேயர். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருளொன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும், சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். லூக்கா. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெபாலயத் தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள். அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். யோவான். இயேசு கூறினார். யோவான். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்குங்காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கொரிந்தியர். இருளிலிருந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவாரென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளையல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பேதுரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசட்டதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமரட்சிப்பை அடைகிறீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடூதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் இருந்திருக்கிறது, எப்போதும் பொருளிலிருந்து சுயாதீனமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையே கடவுள், மனிதன் என்பது கடவுளின் கருத்து பொருள் ரீதியாக உருவானது அல்ல. ஆனால் ஆன்மீக ரீதியில் சிதைவு மற்றும் தூசிக்கு உட்பட்டது அல்ல. சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய கைகளின் கிரியைகளின் மேல் அவனை ஆளச் செய்தீர், சகலத்தையும் அவன் காலடியில் வைத்தீர். வாழ்க்கை மரணமில்லாதது. வாழ்க்கை என்பது மனிதனின் தோற்றம் மற்றும் இறுதியானது மரணத்தின் மூலம் ஒருபோதும் அடைய முடியாது. ஆனால் மரணம் என்று அழைக்கப்படும் அதற்கு முன்னும் பின்னும் சத்தியத்தின் பாதையில் நடப்பதன் மூலம் பெறப்பட்டது. அழியாமை மற்றும் வாழ்க்கை கற்றுக்கொள்வதற்கான வழி திருச்சபை அல்ல, ஆனால் கிறிஸ்தவமானது. மனிதனல்ல ஆனால் தெய்வீகமானது. உடல் அல்ல ஆனால் மனோதத்துவமானது. பொருள் அல்ல ஆனால் அறிவியல் ரீதியாக ஆன்மீகம். மனித தத்துவம், நெறிமுறைகள் மற்றும் மூடநம்பிக்கைகள் பாவத்திலிருந்து மனிதர்கள் தப்பக்கூடிய தெய்வீக கொள்கையை நிரூபிக்க முடியாது. இன்னும் பாவத்திலிருந்து தப்பிக்க பைபிள் கோருகிறது. மரண அனுபவத்தின் மீதான நம்பிக்கை அவர்களை மகிமைப்படுத்தப்பட்ட உயிரினத்திற்கு எழுப்பும் என்று மனிதர்கள் கற்பனை செய்ய வேண்டியதில்லை. உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையில் தங்கியுள்ளது. மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாது. முன்னேற்றம் அனுபவத்தில் பிறக்கிறது. இது மரணமடையும் மனிதனின் பழுக்க வைக்கிறது. இதன் மூலம் அழியாதவருக்கு மரணம் கைவிடப்படுகிறது. இங்கேயோ அல்லது இனியோ துன்பம் அல்லது அறிவியல் வாழ்க்கை மற்றும் மனம் தொடர்பான அனைத்து மாயைகளையும் அழித்து பொருள் உணர்வு மற்றும் சுயத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். அவனுடைய செயல்களை கொண்ட முதியவர் தூக்கி எறியப்பட வேண்டும். சிற்றின்பம் அல்லது பாவம் எதுவும் அழியாது. ஒரு தவறான பொருள் உணர்வு மற்றும் பாவத்தின் மரணம் கரிம பொருட்களின் மரணம் அல்ல. மனிதனையும் வாழ்க்கையையும் இணக்கமான, உண்மையான மற்றும் நித்தியத்தை வெளிப்படுத்துகிறது. மரணம் போல் தோன்றிய பிறகு இயேசுவின் உடல் நிலை மாறாமல் இருந்தது. அதைத் தொடர்ந்து அனைத்து பொருள் நிலைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். மேலும் இந்த மேன்மை அவரது உயர்வை விளக்கியது. மேலும் கல்லறைக்கு அப்பால் ஒரு தகுதிகான் மற்றும் முற்போக்கான நிலையை சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. மரணம் என்பது கனவின் மற்றொரு கட்டம். இருப்பு என்பது பொருளாக இருக்கலாம். அறிவியலில் மனிதனின் இருத்தலின் நல்லிணக்கத்தில் எதுவும் குறுக்கிடவோ அல்லது முடிவுக்கு வரவோ முடியாது. எலும்பு முறிந்தாலும் அல்லது உடல் கில்லட்டின் அடிக்கப்பட்டாலும் மனிதன் அதேதான். மனிதன் ஒருபோதும் மரணத்தை வெல்ல முடியாது என்றால் அழிக்கப்படும் கடைசி எதிரி மரணம் என்று வேதம் ஏன் கூறுகிறது? நாம் பாவத்தை வெல்லும் விகிதத்தில் மரணத்தின் மீதான வெற்றியை பெறுவோம் என்று வார்த்தையின் காலம் காட்டுகிறது. கடவுள் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருப்பதில் பெரும் சிரமம் உள்ளது. கடவுள், வாழ்க்கை, உண்மை, அன்பு ஆகியவை மனிதனை அழியாமல் ஆக்குகின்றன. அழியாத மனம் அனைத்தையும் ஆளுகிறது. பௌதிக மண்டலம் என்று அழைக்கப்படுவதிலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்ததாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். மரணத்தின் கனவை மனத்தால் இங்கு அல்லது மறுமையில் தேர்ச்சி பெற வேண்டும். நான் இறந்துவிட்டேன் என்ற தனது சொந்த பிரகடனத்திலிருந்து இறப்பு இல்லை, செயலற்ற தன்மை இல்லை, நோயுற்ற செயல் இல்லை, ஓவர் ஆக்ஷன் இல்லை, எதிர்வினையும் இல்லை என்ற இந்த எக்காலச் சொல்லை பிடிக்க சிந்தனை எழும். வாழ்க்கை இப்போது பொருளை பொறுத்தது, ஆனால் இறந்த பிறகு அதை சார்ந்திருக்காது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை அறிவியலின் அறியாமையில் நம் நாட்களை இங்கே கழிக்க முடியாது. மேலும் இந்த அறியாமைக்கு கல்லறைக்கு அப்பால் ஒரு வெகுமதியை எதிர்பார்க்கலாம். அறியாமைக்கு ஈடாக மரணம் நம்மை இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்காது. ஆன்மீக மற்றும் நித்தியமான கிறிஸ்தவ அறிவியலுக்கு இங்கு நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் இனி ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். ஆன்மா உடலில் உள்ளது என்ற படித்த நம்பிக்கை மரணத்தை ஒரு நண்பராக, மரணத்திலிருந்து அழியாமை மற்றும் பேரின்பத்திற்கான ஒரு படிக்கல் என்று மனிதர்களை கருதுகிறது. பைபிள் மரணத்தை எதிரி என்று அழைக்கிறது. இயேசு மரணத்தையும் கல்லறையையும் அவர்களுக்கு அடிபணியாமல் ஜெயித்தார். அவர் வழி. எனவே அவரை பொறுத்தவரை மரணம் என்பது அவர் வாழும் மகிமைக்குள் செல்ல வேண்டிய நுழைவாயில் அல்ல. இப்போது அப்போஸ்தலன் கூக்குரலிட்டான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரம் இதோ, இப்போது இரட்சிப்பின் நாள், அதாவது எதிர்கால உலக இரட்சிப்பு அல்லது பாதுகாப்பிற்காக இப்போது மனிதர்கள் தயாராக வேண்டும் என்பதல்ல. ஆனால் அதுதான் நேரம். அந்த இரட்சிப்பை ஆவியிலும் வாழ்விலும் அனுபவிக்க வேண்டும். இப்போது பொருள் வலிகள் மற்றும் பொருள் இன்பங்கள் என்று அழைக்கப்படும் நேரம் கடந்து செல்கிறது. ஏனெனில் இரண்டும் உண்மையற்றவை. ஏனென்றால் அறிவியலில் சாத்தியமற்றது. இந்த பூமிக்குரிய மந்திரத்தை உடைக்க மனிதர்கள் உண்மையில் இருக்கும் மற்றும் பிரபஞ்சத்தை இணக்கமாக நிர்வகிக்கும் அனைத்தின் உண்மையான யோசனையையும் தெய்வீக கொள்கையையும் பெற வேண்டும். இந்த எண்ணம் மெதுவாக பிடிக்கப்படுகிறது. மேலும் அதை அடைவதற்கு முந்தைய இடைவெளி சந்தேகங்கள் மற்றும் தோல்விகள் மற்றும் வெற்றிகளுடன் கலந்து கொள்கிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் மனிதனை தன்முனைப்புகளில் தேர்ச்சி பெறுமாறு கட்டளையிடுகிறது. வெறுப்பை கருணையுடன் அடக்கவும், காமத்தை கற்புடன் வெல்லவும், தர்மத்தால் பழிவாங்கவும், நேர்மையால் வஞ்சகத்தை வெல்லவும். உடல் நலம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு எதிரான சதிகாரர்களின் படையை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த தவறுகளை அவற்றின் ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்துங்கள். மனிதனின் நல்லிணக்கமும் அழியாத தன்மையும் தெளிவாக தெரியாவிட்டால் நாம் கடவுளை பற்றிய உண்மையான கருத்தை பெறுவதில்லை. உண்மை அல்லது பிழை, புரிதல் அல்லது நம்பிக்கை, ஆவி அல்லது விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நிர்வகிப்பதை உடல் பிரதிபலிக்கும். எனவே இப்போதே நீ அவனுடன் பழகி நிம்மதியாக இரு. கவனமாகவும் நிதானமாகவும் விழிப்புடனும் இருங்கள். வழி நேராகவும் குறுகியதாகவும் இருக்கிறது. இது கடவுள் மட்டுமே உயிர் என்ற புரிதலுக்கு வழிவகுக்கிறது. தவறான மனித நம்பிக்கைகள் தங்கள் சொந்த பொய்யை கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளும் போது அவை மறைந்து போக தொடங்குகின்றன. பிழை மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றிய அறிவு. பிழையை அழிக்கும் உண்மையை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக இருக்க வேண்டும் முழு மரண பொருள் பிழை இறுதியாக மறைந்து மற்றும் ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட நித்திய உண்மை மனிதனின் உண்மையான தோற்றமாக புரிந்து கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படும். ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களின் சிந்தனையை விளக்குவது இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் நாம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் ஆலயத்தை அல்லது உடலை நிறுவலாம். அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.